بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நேரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரருளால் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று தொடர்பயானிலே நேற்று வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவும் ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய வரலாற்றின் இஸ்லாமிய எழுச்சிக்கு ஒரு காரணமாகவும் பத்ர் யுத்தத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த வெற்றியையும் அந்த பத்ர் யுத்தத்தில் நடந்த அற்புதமான சம்பவங்களையும் பார்த்தோம். சகோதரர்களே, அதனுடைய தொடரிலே இன்றைய தினம் அந்த பத்ர் யுத்தத்தையொட்டி நடந்த நம்முடைய தக்வாவுக்கும் நம்முடைய ஈமானுக்கும் மெருகேற்றக்கூடிய அளவுக்கு உள்ள சில அற்புதமான சம்பவங்களை பார்க்க இருக்கின்றோம். பத்ர் யுத்தம் என்பது மக்கத்து குறைஷிகளுக்கும் அவர்களால் சித்திரவதைகளுக்கும் வேதனைகளுக்கும் உட்படுத்தப்பட்ட சத்திய சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக ஒரு போராக பத்ர் யுத்தம் நடைபெற்றது. அன்பு சகோதரர்களே, அந்த பத்ர் யுத்தத்தை பொறுத்தவரையிலே சில சம்பவங்களை நாம் முன்னெடுத்து பார்க்கும் பொழுது சஹாபாக்களில் 14 பேர் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள், 8 பேர் அன்சாரிகள், 6 பேர் முஹாஜிர்கள், எதிரிகளில் 70 பேர் கொல்லப்பட்டு அதுவும் பெரும்பெரும் தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு நாற்றம் எடுத்த கிணற்றிலே தூக்கி வீசி எறியப்படுகின்றார்கள். அந்த சம்பவங்களை எல்லாம் நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். அதனை தொடரிலே அந்த 70 கைதிகள் கொல்லப்பட்டார், 70 குறைஷிகள் கொல்லப்பட்டார்கள், 70 பேர் கைதிகளாக ஆக்கப்பட்டார்கள். அந்த கைதிகளை பிடித்து இழுத்துக் கொண்டு வரும் பொழுது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுக்கு கிடைத்த அந்த கனிமத்து பொருள், உருக்கு சட்டை இதெல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். வரும்பொழுது அங்கே உமையத் இப்னு கலஃபும் அவனுடைய மகன் அலி இப்னு உமையாவும் சரணடைவதற்காக கையை தூக்கிட்டு நிற்கிறாங்க. உமையத் இப்னு கலஃப் நமக்கு தெரியும், சோதர முக்கியமான அறிவிப்பு, தயவு செய்து தொழுகைக்கும் பயானுக்கும் வரக்கூடிய தாய்மார்களோ ஆண்களோ முடிஞ்சவர்கள் குழந்தைகளை கூட்டு வரதை அவாய்ட் பண்ணுங்க. பாருங்க, கீழே குழந்தைங்க சத்தம் போட்டு விளையாடுறது இங்க கேக்குது. இப்ப ஏதோ குழந்தைங்க விளையாடி ஒரு பையனுடைய மண்டை உடைஞ்சு போச்சான். அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி குழந்தைகளை கூட்டு வரதை அவாய்ட் பண்ணுங்க. அப்படி கூட்டு வந்தா உங்க கண்ட்ரோல்ல வைக்க முடிஞ்சா கூட்டுவாங்க. குழந்தைகளை உங்க கண்ட்ரோல்ல உங்க பக்கத்துல வைக்க பாருங்க. அங்கேயும் பெண்கள்ட்டும் ஒரே கம்ப்ளைண்ட், பயான் கேட்க விட மாட்டேங்கிறாங்க, குழந்தைங்க ஒரே சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க, அங்கேயும் ஓடுறாங்க, தாய்மார்களும் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதனால ஒண்ணு தாய்மார்கள் கண்ட்ரோல் பண்ணோம், இல்ல இங்க தந்தைமார்கள் கண்ட்ரோல் பண்ணோம். சரி, நாங்க பாட்டு பயன் கேட்கறோம், நீங்க பாட்டு விளையாட விடுங்க அப்படின்னு விளையாட ஆரம்பிச்சுட்டா அங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு குழந்தை மண்டையை உடச்சுக்கிட்டான். அதனால தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்க. உங்க கண்ட்ரோல வைக்க முடிஞ்சா குழந்தைகளை கூட்டுவாங்க, இல்லைன்னா குழந்தைகளை வீட்டிலே விட்டுட்டு வாங்க தயவு செஞ்சு. இதனால வந்து உங்களுடைய இபாதத்துகளையும் இடையூறு ஏற்படும். தாய்மார்கள் சொல்ல வேண்டியது இல்லை, அங்கே கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது. இங்க தாய்மார்கள் ஒண்ணு பேசிட்டு இருக்கிறாங்க, ஒழுங்கா சஃப்ல ஒழுங்கா நின்று தொழ மாட்டேங்கிறாங்க, குழந்தைங்களை ஓவரா சத்தம் போட விடுறாங்க, விளையாட விடுறாங்க, கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாங்க, எங்களால பயான் கேட்க முடியல அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் வருது. தயவுசெய்து இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிங்க. அப்ப உமையத் இப்னு கலப் யார் அப்படின்னு சொன்னா, மக்கால ஹதரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா கடுமையா சித்திரவதை பண்ணவன், பிலால் ரலியல்லாஹு எஜமான். அவன் தான் வந்து பிலால் ரலியல்லாஹு கழுத்துல கைத்த கட்டி சின்ன பசங்களை கொடுத்து தெருவோட சுத்திட்டு அலைங்க இழுத்துட்டு அலைங்க அப்படின்னு அனுப்பி விட்டான். அவ்வளவு வேதனை செய்யப்பட்ட உமையத் இப்னு கலப், வேதனை செய்த உமையத் இப்னு கலப் இப்பொழுது கைதியா கையத்துக்கு நிக்கிறான், சரண்டர் ஆகி நிக்கிறான். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு உமையத் இப்னு கலப் ஏற்கனவே மக்கால ரெண்டு பேரும் வியாபார தொடர்பு உள்ளவங்க, ரெண்டு பேரும் நண்பர்களா இருந்தவங்க. அப்போ உமையா சொல்றான், அப்துல் ரஹ்மானே என்ன தயவு செய்து கொலை பண்ணிடாதீங்க, நான் வந்து கைதியா கையை தூக்கிட்டேன், என்ன கைதியா கொண்டு போனீங்கடா, நீங்க என்ன பிணை கேட்கறீங்களோ அந்த பிணையை கொடுத்துட்டு நான் என்ன காப்பாத்திக்கிறேன், அதனால வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கையை தூக்கி நிக்கிறான். அப்துல் ரஹ்மான் இப்படி அவுப் பிரதிகளை பாக்குறாங்க, அவனுடைய பழைய நட்பு அடிப்படையிலும் சரி அதே நேரத்தில் ரொம்ப கெஞ்சிரானு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த உமையத்து பின் ஹலஃபியும் அவன் மகனையும் அழிய பின் உமையாவையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர்றாங்க. வர்றதை பார்த்தோன்ன வழியில அதை விளாடுறதுலான்னு பாத்துறாங்க. விளாடுறதுன்னு பார்த்த உடனே இந்த அயோக்கியன் காபிருடைய தலைமையும் உயிரோடு இருக்க கூடாது, இவன் எவ்வளவு கொஞ்சம் சாதாரண காபிர் இல்ல, இவன் எப்படி முஸ்லீம்களை சித்திரவதை பண்ணவன், இவன் உயிரோடு இருக்க கூடாது, இவன் தப்பிச்சா இனி நான் தப்பிக்க முடியாது அப்படின்னு அவன் பாய ஓடி வர்றாங்க. அப்போ அப்துல் ரஹ்மான் அவுஃப் என்ற தடுத்து, பிலாலே சும்மா இருங்க, நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன் அவரை, நீங்க தாக்காதீங்க, நான் அரெஸ்ட் பண்ணி ரசூலோட கொண்டு போறேன் அப்படின்னா, இவன் அரெஸ்ட் பண்ற ஆள்லாம் கிடையாது, கொலை பண்ணி தீரணும், நான் விட்டா முடமானது பிலால வேற போய் பாயிறாங்க, ஏன்னா அவ்வளவு வேதனைப்படுத்தினா இவன் மக்கால, அவன் மேல பாயிறாங்க. ரெண்டு மூணு முறை அப்துல் ரஹ்மான் இப்படி அவுப் தடுத்து பாக்குறாங்க, தடுத்த உடனே பிலால பாக்குறாங்க, ஆஹா இது இப்படியே விட்டா அப்துல் ரஹ்மான் இப்படி அவுப்பாரு காப்பாத்தணும் காப்பாத்திரும்னு சொல்லிட்டு, ஓ முஸ்லீம்களே அப்படின்னு அலறாங்க. உடனே சஹாபாக்கள் அப்படியே 10-15 பேர் வந்துறாங்க. வந்தோடனே யாரு தெரியுமா, உமையத் இப்னு கலப் இவன், இவன் இப்படிப்பட்ட அயோக்கியன், இவன் உயிரோடு விடலாமா, போர்க்களத்துக்கு வந்து இவன் கைதியா இப்ப கைது நல்லவன் ஆயிடுவானா, அதனால இவன் உயிரோடு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே ஒரு சஹாபி என்ன பண்றாரு, அந்த உமையத் இப்னு கலப்புடைய மகனை வாளால அடிக்கிறாரு, அங்கனே சுருண்டு விழுந்து செத்துறான். செத்தோன்னா உமையா அலறான், ஐயோ என் மகனே அப்படின்னு அலறான். ஆனா அந்த அலர்ல கூட சஹாபாக்கள் பொருட்படுத்தாம அடுத்த அடி அடிக்கிறாங்க, உமையாவும் செத்துறான். அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் பிலாலுக்கு கருணை காட்டுவானாக, அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு அப்படிப்பட்ட பாதிப்பு, அவர் தன்னுடைய சஹாபக்களை எல்லாம் துணைக்கு அழைச்சி இந்த உமையத்து பின் கலஃபியா மகனையும் கொலைப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்படி சகோதரர்களே, சொந்தக்காரங்க பந்தக்காரங்க நண்பர்கள் உறவினர்கள் இப்படி பல பேர் வந்து உறவினர் இங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய மற்ற உறவினர்கள் எதிரிகள் தரப்புல இருப்பாங்க, அங்க நண்பர் அங்க இருப்பாரு, இன்னொரு நண்பர் எதிரிகள் தரப்புல இருப்பாரு, இப்படி பதில் போர்ல ஒரு உணர்ச்சிகரமான போராட நடக்குது. இந்த சூழ்நிலையில அதற்கு உமர் ரதியல்லாஹு தன்னுடைய தாய் மாம ஆசிபுன ஹிஷாம், உமர் ரதியல்லாஹு சொந்த தாய் மாம யார் அப்படின்னு சொன்னா ஆசிபுன ஹிஷாம். இந்த ஆசிபுன ஹிஷாம உமர் ரதியல்லாஹு கொலை பண்ணிடுறாங்க, அவங்களே தன் தாய் மாமன்னு பார்க்காம அவனை காஃபிரா பாக்குறாங்க, எதிரியா பாக்குறாங்க, பார்த்து கொலை பண்ணிடுறாங்க. பண்ண உடனே போர் முடிஞ்சு அப்பாஸ் ரதியல்லாஹு அப்ப முஸ்லீம் ஆகல, கைதியா கைதி சிறைபிடிக்கப்படுறாங்க. ரசூலா சொன்னாங்க, அப்பாஸ் வந்து கொலை பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க, அப்பாஸ் அரெஸ்ட் பண்ணி யாரு கூப்பிட்டு உமர் ரதியல்லாஹு அன்ஹு கூட்டு வர்றாங்க. உமர் கூட்டு வரும்பொழுது அப்பாஸ் தாவா செஞ்சுட்டே வர்றாங்க, அப்பாஸே உங்களுக்கு தேவையா, எவ்வளவு கண்ணியமா இருக்க வேண்டிய ஆளு, நீங்க இந்த மாதிரி இருக்கலாமா, நீங்க தயவுசெய்து இஸ்லாத்தை ஏத்துக்குங்க, இஸ்லாத்தை கபூல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பாருங்க, என் தாய் மாம அவனே நான் கொலை பண்ணேன், ஆசிபுன ஹிஷாமிய என் சொந்த அம்மா என் அம்மாவோட சொந்த தம்பி அவனையே கொலை பண்ணேன், ஆனா உங்களை கொலை பண்ண வேணாம் ரசூலா சொல்லிட்டாங்க, உங்களை கொலை பண்ணக்கூடாதுன்னு நபிசுலா சொல்லிட்டாங்க, ஏன்னா நீங்க அவ்வளவு ரசூலாவுக்கு ஆதரவாக பாதுகாப்பாக இருந்தீங்க, அதனால நீங்க தயவுசெய்து இஸ்லாத்தை ஏத்துக்குங்க சொல்றாங்க. என்னை பெற்ற தந்தை ஹத்தாப் இஸ்லாத்திற்கு வருவதை விட நீங்க இஸ்லாத்துக்கு வரதான் சந்தோஷப்படுவேன், ஏன்னா நீங்கள் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று ரசூலா விருப்பப்படுறாங்க, நீ இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்று ரசூலா விருப்பப்படுறாங்க, அதனால என்னுடைய தந்தை ஹத்தாப் இஸ்லாத்துக்கு வரதை விட நீங்க இஸ்லாத்துக்கு வரதை அதிகமா விரும்புவேன், அதனால தயசி இஸ்லாத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க தாவா செஞ்சுட்டே வர்றாங்க. அதற்கு உமர் ரதியல்லாஹு அன்ஹு தாவா ஏத்து மதினாவுக்கு வந்து கொஞ்ச நாள் இல்லையா, அதுக்கு அப்பாஸ் ரலி இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க, அப்பாஸ் ரலி இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. இப்படி போர் மட்டும் நடக்கல, அங்க தாவா பணிகள் நடக்குது. இதற்கு பிறகு அந்த பதில் போன இன்னொரு சம்பவம் நடக்குது, உக்காஷா பின் முஹசின் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு வாழை வச்சு சண்டை போடுறாங்க, அந்த வால் துருப்பிடிச்ச வாழ்ங்கிறதுனால உடஞ்சி போயிடுது, உடஞ்சி போன போர்க்களத்தில் நடக்கும் ரசூல் அடிச்சிடும், யார சொல்லலாம் இந்த மாதிரி வால் உடஞ்சி போச்சு, அதனால நான் வந்து எனக்கு வாளில் என்ன பண்றாங்க, உடனே நபிசுல்ல பண்றாங்க, ஒரு மரக்கிளைய பிடிச்சி ஒடிச்சு இந்த இதை வாழ வச்சுக்க அப்படின்னு கொடுக்குறாங்க. உக்காஷா ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கூர்மையான வால் செய்யாத வேலையை அந்த மரக்கிளை செய்தது, அந்த மரக்கிளைய வச்சு வெட்டுறோம்னா கழுத்து துண்டாக்கியில விழுந்தாங்க, அந்த 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 வாளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரக்கிளையை உடைச்சு என் கையில கொடுத்தாங்களே, அந்த கிளை எனக்கு வாளை விட அதிகமா பயன்படுத்ததா இருந்துச்சு, அதற்கு நான் அல் அவுனு பேர் வச்சிருந்தேன், அல்லாஹ்வுடைய உதவி அப்படின்னு பேர் வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஃபாத்தான பிறகு கூட நான் பல போர்களுக்கு அந்த வாளை பயன்படுத்தினேன். அந்த மரக்கிளையே நான் வாளா பயன்படுத்தினேன். பாக்குறது மரக்கிளையா தான் இருக்கும், ஆனா அடிச்சு ஓங்கி அடிச்சா என்னாயிடும், மனுஷன் தலை தலைக்கீழே விழுந்துரும். அந்த மாதிரி ஒரு பயனுள்ள வாழ்க்கையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உக்காஷா பின் மிஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அடுத்து முசாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லியிருப்போம், மக்கால மிகப்பெரிய அத்தர் வியாபாரியுடைய மகன், இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்காக அவங்க அத்தா வீட்டை எடுத்து துரத்தினாரு. கடைசியில் என்ன பண்ணாங்க, அவங்க இஸ்லாத்தை ஏத்து மதினாவுக்கு தாயியா வந்தாங்க. அவங்க வந்து தாவா செஞ்ச விளைவு தான் என்ன பண்ணாங்க, மக்கள் போய் ரசூல்லாவை மதினாவுக்கு வாங்க கூப்பிட்டாங்க வரலாறுலாம் சொன்னேன். அந்த முசாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டு இருக்கிறாங்க. போகும்பொழுது அவங்களுடைய தம்பி அபு அசீஸ் பின் உமைர், அவனோட தம்பி அபு அசீஸ் பின் உமைர், அவன் வந்து காஃபிரா வந்திருக்கான். அவன் என்ன பண்றான், அன்சாரி சஹாபி ரதி இருந்தானோ அரெஸ்ட் பண்ணி கயிறால கட்டிட்டு இருக்காங்க. அவன் கைது பண்ணி கயிறால கட்டுறாங்க. கட்டும் பொழுது முசாஃப் சொல்றாங்க அந்த அன்சாரி சஹாபிய பார்த்து, ஓ அன்சாரி சஹாபியே இவன் நல்லா கட்டுங்க, லேசில் விட்டுறாதீங்க, இவன் நல்லா கட்டுங்க, இவன் அம்மா பெரிய பணக்காரி, இவனை கட்டி கொண்டு போனீங்க அவங்க அம்மா நல்ல பெரிய செல்வத்தை கொடுத்து இவனை மீட்டிட்டு போவா, அதை நல்லா இருக்க கட்டுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அபு அசீஸ் சொல்றான், முசாபே உன்னுடைய கூட பிறந்த சகோதரத்தில் நீ காட்டும் அன்பு இதுதானா, உன்னுடைய சகோதரத்தில் நீ காட்டும் அன்பு இதுதானா அப்படின்றான். அப்ப முசாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீ என்னுடைய சகோதரன் அல்ல, இவர்தான் என்னுடைய சகோதரன் அப்படின்னு சொல்லி அந்த அன்சாரி சஹாபிய கை காட்டுறாங்க. அன்சாரி சஹாபி கழிச்சு இவர்தான் என்னுடைய சகோதரன், நீ என்னுடைய சகோதரன் இல்ல அப்படிங்கிறாங்க. இப்படி இந்த பத்ர் போர் என்பது பாசத்துக்கும் அன்புக்கும் மத்தியில ஒரு மிகப்பெரிய உணர்ச்சிகரமான போராட்டமா நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில சகோதரர்களே, உத்துமாவுடைய சடலம் 70 காபிரோட சடலத்தை இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்து எங்க போடுறாங்க, அந்த கிணத்துல ஒன்று போடுறாங்க. போடும்போது உத்துமாவுடைய சடலத்தை இழுத்துட்டு வர்றாங்க. உத்துமாவுடைய மகன் இஸ்லாத்தை இருந்தாரு சொல்லியிருக்கிறேன், யாருங்க பேர் ஞாபகம் இருக்கா, பேர் ஞாபகம் இல்லையா, அபு ஹுதைஃபா. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அப்பாஸ கொல்லாதீங்க, ஹாஷிம் கிளையர் கொல்லாதீங்க போது எங்க அப்பா அம்மா எல்லாம் கொல்லணும், உங்க அத்தா கூட கொல்லக்கூடாதுன்னு கேட்டார் இல்லையா, அவங்க அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, உக்காஷாவுடைய உத்துமாவுடைய ஜனாசா இழுத்துட்டு வர்றாங்க, அவன் சடலத்தை இழுத்துட்டு வர்றாங்க. இழுத்துட்டு பாத்திரம் மூஞ்சி அப்படியே மாறுது, ஏன்னா தன பெத்த அத்தா தந்தை அவன் செத்து கிடக்கிறான், அவனுடைய சடலத்தை இழுத்துட்டு வர்றாங்க சஹாபாக்கள். இழுத்துட்டு வரும்பொழுது உத்துமா இவங்க அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுடைய முகம் அப்படியே மாறுது. நரிசலா பார்த்து கேக்குறான், என்ன அபு ஹுதைஃபா வருத்தமா இருக்குதா, உங்களுக்கு கவலையா இருக்குதா அப்படின்றாங்க. அப்ப சொல்றான், இல்ல யார சொல்லல்லா, என் அத்தா வந்து நல்ல அறிவாளி, நல்ல அறிவாளி, அவர் காபிரா இருந்ததை பத்தியோ காபிரா கொல்லப்பட்டது பத்தியோ அவர் கொல்லப்பட வேண்டிய ஆளுங்கிறது எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது, ஆனா நல்ல அறிவாளியா இருந்தாரு, நல்ல எந்த விஷயத்தையும் ரொம்ப தீர யோசிச்சு நல்ல தீர்க்கமா முடிவெடுப்பாரு, அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இன்ஷா அல்லாஹ் இவர் ரசூலுல்லாஹ் இவரை எதிர்த்தா கூட இவருடைய தீர்க்கமான முடிவு தீர்க்கமான அறிவை வச்சு என்னைக்காவது ஒரு நாளைக்கு இஸ்லாத்தை ஏத்துப்பாரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கை இப்ப எனக்கு போயிடுச்சு. எனக்கு இப்ப என்ன நம்பிக்கை வந்துச்சுன்னா, அறிவை வைத்தோ தீர்க்கமா முடிவெடுக்கக்கூடிய திறனை வைத்தோ அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கறது இல்ல, அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் ஹிதாயத்தை கொடுக்கறான் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சு. அதனால அவர் செத்ததை பத்தி எனக்கு கவலை இல்ல, ஹிதாயத்திலாம் மூத்தாயிட்டாரு, ஈமான் எல்லாம் மூத்தா போயிட்டாரு அப்படிங்கிற கவலை தான் எனக்கு அப்படின்னு சொன்ன உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு தோள் மேலே கையை போட்டு இப்படி இருக்க அணைச்சு, அபு ஹுதைஃபாக்கா அல்லாஹ்ட்ட ரொம்ப துவா செய்யறாங்க, அல்லாஹ் அவன் நல்ல கூலியை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அபு ஹுதைஃபாக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல ரொம்ப சந்தோஷமா துவா செய்யறாங்க. அதற்கு பிறகு சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 70 காஃபிர்கள் போடப்பட்ட கிணற்று கிட்ட வர்றாங்க, நாத்தம் முடிச்ச கிணறு கிட்ட வந்து ரசூலுல்லாஹி என்ன பண்றாங்க, காஃபிர்கள்ட்ட பேக்கற பேசுறாங்க. நேற்று சொன்னாத பேசும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார சொல்லலாம், அது கல்லிமுல் அம்வாத், என்ன செத்து போன மனசுல இப்ப பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இன்னஹும் அஸ்மா மின்கல் ஆன் யா உமர், உமரே இப்பொழுது அவர் உண்மை விட தெளிவா கேக்குறாங்க, நீங்க கேக்குறத விட அவங்க நல்ல தெளிவா கேக்குது அப்படின்னு ரசூலா சொன்னாங்க. இதை வச்சு இன்னைக்கு நம்ம மக்கள் சில பேர் என்ன பண்றாங்க பாத்தீங்களா, ரசூலா வந்து என்ன சொன்னாங்க, அந்த செத்து போன மனிதர்களை விட உமர உங்களை விட அவங்க நல்லா கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப மரணத்தில் என்ன பண்ணலாங்க, நம்ம பேசினா கேட்கும், மரணித்தவங்களுக்கு பேசினா நம்ம பேசினா மரணித்தவங்களுக்கு கேட்கும். அதனால கபர்ல உள்ள அவுளியாக்கள்கிட்ட போய் நாம போய் அவுளியாக்களே எங்க தேவை நிறைவேற்றுங்க, எங்களுக்காண்டி அல்லாட துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னா அவங்க காதல விழுமா விழாதா, விழுமா விழாதா, எங்க பதில் களத்துல விழுந்துச்சு ரசூலா சொன்னாங்க அவங்க உண்மை விட அவங்க நல்லா கேட்கிறாங்க, பதில் காலத்துல 70 பேர் காதல் விழும்போது ஏன் அவுளியாக்களுக்கு காதல் விழக்கூடாது, அதனால அவுளியாக்களுக்கு காது கேட்கும் அப்படின்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே உயிருள்ளவர்களும் செத்து போனவர்களும் ஒருபோதும் சாபமாக மாட்டார்கள், உமா அன்தபி முஸ்லிமே மன்ஃபில் குபூர், கபரில் உள்ளவர்களை உங்களால் கேட்க வைக்க முடியாது, கபர்ல மௌத்தா போயிட்டாங்களே அவங்களை கேட்க வைக்கிற சக்தி உங்களுக்கு கிடையாது, உங்க உயிரோடு இருப்பவர்களும்
மூத்தா பொண்ணு ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். அப்படி இருக்க இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இந்த செத்து போன காஃபிர்கிட்ட பேசினாங்க? அப்படி பேசினதுதான் என்ன சொல்றாங்க பாத்தீங்களா, ரசூலாவே பேசி இருக்கிறாங்க. அதனால நம்மளும் என்ன பண்ண, அவளியாக்கிட்ட போய் அவளியாவே எனக்காண்டி அல்லாஹ் துவா செய்யுங்க, அதாவது அவளியாக்களே எங்க பாவத்தை எங்களுக்கு மரக்கத்தை கொடுங்க, புள்ள வரம் கொடுங்க, கடையில வியாபாரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்காட்டாலும் குறைஞ்சபட்சம் எது கேட்கலாம், எங்களுக்காண்டி அல்லாஹ் சிபாரிசு பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாமா இல்லையா, ஏன்னா அவளியாக்களுக்கு காது கேட்குமா இல்லையா அப்படிங்கிறாங்க. சகோதரர்களே நல்லா புரிஞ்சுங்க, இங்கே பதிர்களத்திலே காது கேட்டது அவளியாக்கள் அல்ல, பதில்களுக்கு காது கேட்டது யாருக்கு, மக்கத்து பக்கா காஃபிர்களுக்கு, பக்கா காஃபிர்களுக்கு காது கேட்டுச்சு, அங்க அவுளியாக்களுக்கு இல்ல. அந்த காஃபிர்களுக்கு காது கேட்டதை வச்சு அவுளியாக்களும் காது கேட்கும் அப்படின்னு தீர்மானிக்க முடியாது. சரி காஃபிர்கள் மட்டும் எப்படி காது கேட்டுச்சு அப்படின்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில சில அகேஷன்களிலே சில அதிசயத்தை நிகழ்த்துவான். அதனாலதான் அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு வந்துச்சு, எப்படின்னா நபியே இப்ப இவங்களுக்கு காது கேக்குது இப்ப நீங்க பேசுங்க, இந்த 70 காஃபிர்களுக்கு காது கேக்குது நீங்க பேசுங்க அப்படின்னு உத்தரவு வந்துச்சு. அதனாலதான் ரசூலுல்லாஹ் பேசினாங்க, இல்லை என்றால் ஒமா அன்தபி முஸ்லிம் மன்ஃபில் குபூர், கபரில் உள்ளவர்களை உங்களுக்கு கேட்க வைக்கும் சக்தி கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி இருக்க ரசூலுல்லாஹ் ட்ரை பண்ணுவாங்களா, நபிசுல்லா ட்ரை பண்ணுவாங்களா? அல்லாஹ்வே சொல்றான் கபரில் உள்ளவங்க கேட்க வைக்க முடியாதுன்னு சொல்லி, அப்படிங்கிற ரசூலுல்லாஹ் ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்ப அதனால அல்லாஹ் சொல்றான் கபரில் உள்ளவர்களே மௌத்தா படல உங்களால கேட்க வைக்க முடியாது, நான் நாடிய நிலையில நாடிய நேரத்தில் கேட்க வைப்பேன் சொல்லி நினைச்சீங்களா? அந்த நாடிய அக்கேஷன்கள் ஒன்றுதான், அந்த நேரத்தில் பதில் கால களத்தில் இருந்த செத்து போன 70 காஃபிர்களையும் அல்லாஹ் கேட்கும் சக்தியை கொடுத்தான். அதனால நபிசுல்லா பண்ணாங்க, அல்லாஹ் அந்த காஃபிர்கள்ட்ட ரசூலுல்லாஹி பேசினாங்க. சொல்ல புரியுதுங்களா, விளங்குதா? சரி, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி முடிச்ச பிறகு காஃபிர்கள் படை கலைஞ்சிருது, தோல்வியோட போயிடுறாங்க. போன உடனே மக்காவுக்கு முதல் முதலாக தோல்வி செய்தியை கொண்டு வந்தோம் யார் அப்படின்னா, ஹைசுமான் பின் அப்துல்லா அப்படிங்கிறவர் தான் முதல் முதல்ல மக்காவுக்கு தோல்வி செய்தியை கொண்டு வர்றான். அங்க குறைஷிகள் காபத்துல பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப சஃப்வான் இப்னு உமையா அவனு உட்கார்ந்து இருக்கான், அவன் அந்த நேரத்தில் பதில் கொள்ளத்துக்கு வரல, அவனு உட்கார்ந்து இருக்கான். அப்ப இந்த ஹைத்துமான் பின் அப்துல்லா வந்து, ஐயோ ஏன் கேக்குறீங்க அநியாயத்தை, உத்துபா கொல்லப்பட்டான், அபுஜஹல் கொல்லப்பட்டான், ஷைபா கொல்லப்பட்டான், வலித் இப்னு முகைரா கொல்லப்பட்டான், ஹுமைத் இப்னு ஹலப் கொல்லப்பட்டான், எல்லாரும் செத்து போயிட்டாங்களே அப்படின்னு ஓட்டு கதறான் உடனே சஃப்வான் இப்னு உமையா சொல்றான், ஐயா கிறுக்கு போய் ஏதோ கிறுக்கு பிடிச்சி உளறான் இவன், இவருக்கு ஏதோ கிறுக்கு பிடிச்சிச்சு, என்ன பாருங்க கிறுக்கு பிடிச்சான்னு கேளுங்க, ஐயோ எனக்கு கிறுக்கு பிடிக்கல உண்மையை தான் சொல்றேன், இவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, 70 பேர் நம்ம செத்து போயிட்டோம் நம்மளுங்க, பெரிய இழப்போட படம் வந்திருக்குது அப்படின்னு அழுகுறான். அப்போ சஃப்வான் இப்னு உமையால் நம்ப முடியல, அவன் சொல்றான் கிறுக்கன் அறிவுறுது அவனுக்கு கிறுக்க மாதிரி வளர்ற வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சந்தேகம் வருது, கேக்குறான் இவனுக்கு புத்தி சுவாதீனம் இருந்தா ஒழுங்கா இருந்தான்னு பாருங்க, நான் யாருடா அப்படிங்கிறான், அடப்பாவி நீ சஃப்வான்டா நல்லா தெரியும்டா, உன் அப்பனும் செத்து போயிட்டான்டா அப்படிங்கிறான். சொல்றேன் நம்புடா, நான் பைத்தியம் இல்ல, உன் அப்பனும் செத்து போயிட்டான், உன் அண்ணனும் செத்து போயிட்டான், நான் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சஃப்வான் ஓங்கி அடிக்கிறான் பலாருண்டு, அவன் போய் தூரத்துல போய் விழுந்துடுறான். இந்த செய்தி தான் மக்காவுக்கு முதல்ல வருது. வந்த உடனே சகோதரர்களே மக்கத்து குறைசிகளுடைய செய்தி மக்காவுக்கு வந்த உடனே மக்கா எங்கும் ஒரே ஓலம் ஒப்பாரி அழுக. ஆனால் வந்து எல்லாம் என்ன முடிவு பண்ணிடுறாங்க, எந்த குறைசிகளுடைய வளம் என்ன, மக்கத்து மக்களுடைய வளம் என்னன்னு சொன்னா, ஏதாவது சாவு நடத்துல எல்லாம் ஒப்பாரி வச்சு அழுவாங்க. அந்த காலத்து இந்த காலத்து ஒப்பாரி பாத்திரீங்களா, இந்த காலத்துல காஃபிர்ல ஒப்பாரி வச்சு அழுகுறாங்கல்ல, யாராவது செத்து போயிட்டா ஓண்டு ஒப்பாரி வச்சு அழுவாங்க. அது பாத்தீங்கன்னா இந்த அழுகுறதுலேயே சில பேர் இருக்காங்க ப்ரொபஷனல் அழுகையாளர்கள், அவனுடைய ப்ரொபஷனலே ஒப்பாரி வச்சு அழுகுற, மத்தவங்க ஒப்பாரிக்கு தெரியாது, அதனால ப்ரொபஷனலா ஒப்பாரி வச்சு ஓண்டு அழுவாங்க. அது கதை சொல்லுவாங்க, அந்த ப்ரொபஷனல் அழுகையில ஒரு மாமியார் மருமகள் ரெண்டு பேரும் ப்ரொபஷனல் அழுகக்காரியான். அப்போ ஒரு மையத்து வீட்டுக்கு அழுவ போனாங்களாம், அழுவ போன உடனே அந்த மையத்து வீட்டுல தோட்டத்துல புடலங்காயா தூக்கிச்சான். அப்போ அப்பாரி வைக்கும் மாமியார் அழுதாலாம், அடியே பாவி பந்தாளியில தொங்குத பாத்தியாகும்டாலாம், உடனே மறுபாக்கள் ஆமா ஆமா நானும் பார்த்த போகும்போது பறிச்சுக்கலாகும்டாலாம், இப்படி என்ன சொல்றாங்கன்னு தெரியாது ஒப்பாரி வச்சு அழுவாங்க. அந்த மாதிரி இந்த ப்ரொபஷனல் ஒப்பாரி வைக்கிறதுக்கு இது வந்து இப்போ உள்ளதல்ல, அன்றைய கலாச்சாரம் மக்கத்து குறைஷிகளுடைய கலாச்சாரம் அப்படியே வந்து. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துல அந்த கலாச்சாரத்தை உடத்தேறி சொன்னாங்க, இஸ்லாத்துல ஒப்பாரி வச்சு அழுவது அனுமதி கிடையாது. இன்னல் மையத்துல அசபி புகாய் ஆகிலேயே வீட்டில் உள்ளவர்கள் ஒப்பாரி வைத்து அழுதால் அதனால அந்த மையத்துக்கு அதாபு செய்யப்படும். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல ஒப்பாரி வச்சு அழுதா யாருக்கு அதாபு செய்யப்படும், மையத்துக்கு அதாபு செய்யப்படும், அதனால மையத்தை விட்டு அழக்கூடாது. ஒப்பாரி வைக்க கூட ரசூல் உண்மையா கண்டிச்சாங்க. அந்த மாதிரி குறைசிகள்ல அந்த ஒப்பாரி வைக்க கூட பழக்கம் இருந்ததுனால, ஆனா என்ன திட்ட ஆர்டர் போட்டுறாங்கடா மக்களை, யாரும் இறந்த மக்களுக்காண்டி ஒப்பாரி வைக்க கூடாது. ஏன், நீங்க ஒப்பாரி வச்சாலும் யாருக்கு சந்தோஷமா இருக்கும், முஸ்லீம்கள் ரொம்ப சந்தோஷமாயிடும், அதனால ஒப்பாரி வைக்க கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போடுறாங்க. ஆர்டர் பண்ண யாரும் ஒப்பாரி வச்சு அழுவுறது இல்ல, உள்ளுக்குள்ளேயே வெம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நகைச்சுவையான சம்பவம், மஸ்லமா என்ற ஒரு காஃபிர் என்ன பண்றான், அவன் மகன் செத்து போயிடுறான். செத்து போனதுக்கு அழுவலான்னு நினைச்சா குறைசிகள் என்ன ஆர்டர் போட்டாங்க, ஒப்பாரி வைக்க ஆர்டர் போட்டாங்க. அதனால உள்ளுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு இருக்கிறான். ஒரு நாலு வீடு தள்ளி ஒரு குறைசி பொம்பளை ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுகுறான். உடனே இந்த மஸ்லமா என்ன பண்றான், அவனுடைய அடிமை கூட்டிட்டு போய் பாடுற பாடுற ஒப்பாரிக்கு பெர்மிஷன் கொடுத்துறாங்க போல தெரியுது, நம்மளும் ஒப்பாரி வைக்கலாம் இப்ப என்னன்னு பாடுறான்னு பாத்துறான். அவன் போய் பாத்துறான்னு சொல்றான், ஐயா அது பதில செத்தவங்களுக்காண்டி ஒப்பாரி வைக்கல, அவன் ஒட்டகம் காணா போச்சு அதனால ஒப்பாரி வச்சிட்டு இருக்கா அப்படின்ற உடனே அந்த மஸ்லமா என்ன பண்றான், ஒரு கவிதை பாடுறான். ஆனா பாதிகளா வச்சு ஒட்டகம் காணா போறதுக்கு ஒப்பாரி வச்சா விட்டுறீங்க, என் புள்ள செத்து போயிட்டான் இதுக்கு ஒப்பாரிக்கு அவங்க அழுவிட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு பெரிய கவிதை படிக்கிறான். அந்த கவிதை நீங்க அதிசக்கல்ல ஆதாரப்பூர்வம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படி மக்கள வந்து ஒரே கோலமும் ஒப்பாரி அழுதமா இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது என்னன்னு சொன்னா, அபு ராஃபி ரலியல்லாஹு தஆலாஹு இவங்க யார் அப்படின்னு சொன்னா, அப்பாஸ் ரலியல்லாஹுடைய அடிமை, அப்பாஸ் ரலியல்லாஹுடைய அடிமை. அப்போ அபு ராஃபி பின்னாடி சொல்றாங்க, ஒரு காலத்துல நான் வந்து அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களுடைய மனைவி உமுல் ஃபதல் ரலியல்லாஹு தஆலாஹு ரெண்டு பேருமே இஸ்லாத்தை ஏத்திருந்தாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு கலிமா சொல்லிருந்தாங்க, உமுல் ஃபதலும் இஸ்லாத்தை ஏத்திருந்தாங்க. ஆனா அப்பாஸ் ரலியல்லாஹு தாங்கள் கலிமா சொன்ன விஷயத்தை யார்ட்ட என்ன பண்ணிருந்தாங்க, சொல்லாம மறைச்சு வச்சிருந்தாங்க. அவங்க அங்க கைதியா மாட்டிக்கிட்டாங்க, எங்க மக்கால சிறை கைதியா மாட்டிக்கிட்டாங்க, மதினால சிறை கைதியா மாட்டிக்கிட்டாங்க. மக்கால என்னாச்சுன்னா, அபூ ராஃபி ரலியல்லாஹு தஆலாவோ அவங்க உட்காந்து ஏதோ ஒரு ஈட்டிய சரி பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஈட்டி குச்சிய சரி பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல வந்து அபுலஹபு அப்படியே சோகமா வந்து அப்படியே தத்தி தத்தி நடந்து வந்து உட்காடுறான். அபுலஹபு கடுமையான அசிங்கமாயி போச்சு, கேவலமாயி போச்சு, இப்படி ஒரு தோல்வி ஆயி போச்சு முதல் போர்லயே அப்படின்னு அப்படியே ரொம்ப சோர்ந்து போய் வந்து அபுலஹப் வந்து உட்கார்றான். எங்க உம்ம அபூ ராஃபி ரலியல்லாஹு தஆலா பக்கத்துல, இவங்க அடிமை, இவங்க உட்காந்து ஏதோ கம்புக்கம் சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் அபு சுஃபியான் வர்றாரு. அபு சுஃபியான் வந்தவொடனே அபுலஹப் கேக்கலாம், என்ன அபு சுஃபியான் என்ன ஆச்சு, ஒருத்தர் ஒழுங்கான தகவல் சொல்ல மாட்டேங்கிறீங்க, செத்து போயிட்டான்னு மட்டும் சொல்றீங்க, என்னடாச்சு அப்படி நம்ம 1000 பேர் போய் அவங்க 300 பேர் இருந்து அப்படி எப்படித்தான் அவனுக்கு ஜெயிச்சானுங்க, அதையா சொல்லி தொலைங்கயா அப்படின்னு வேகப்படுறான். ஏன்னா அபுலஹப் எங்க வரல, பதிர்போருக்கு வரல. அப்போ அபு சுஃபியான் சொல்றாரு, அட ஏன்பா கேக்குற, இது வந்து முஸ்லீம்கள் சண்டை போட்டதல்ல, முஸ்லீம்கள் சண்டை போடுறதல்ல, நல்ல திறமையான குதிரை வீரர்கள் வானத்துல இறங்கி சண்டை போடுறத கண்ணால பார்த்தேன், சண்டை போட கண்ணால பார்த்தேன், நாங்க வெட்டுறதுக்கு வாழை துவங்குறோம், முஸ்லீம்கள் எங்களை வெட்டுறதுக்கு வாழை ஓங்குறாங்க, எங்க தலை கீழே உழுது, நாங்க அவங்கள வெட்டலாம்னு சொல்லி கைய ஓங்குறோம், எங்க கை யாராவது தட்டி விட்ட மாதிரி இருக்குது. ஆக இது வந்து முஸ்லீம்களுக்கு கிடைச்ச வெற்றி இல்லப்பா, இது அவங்க சண்டை போடல, அவங்களுக்கு யாரோ அது மந்திரம் பண்ணி சூனியம் பண்ணி ஏதோ முகமது விளையாட்டு காட்டி ஆள் வந்து சண்டை போட்டாங்க அப்படின்ற உடனே அவன் அபுலஹப் கேக்குறான், வெக்கமா இல்ல சொல்றது உடக்குதே, வெக்கமா இல்ல, எவனோ வானத்துல வந்தானா குதிரையில இறங்கினானா கதையா சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அபு சுஃபியான கோபம் வந்துருது. பட்டால் ஓங்கி அடிக்கலாம், யார அடிக்கிறாரு, அபுலஹப் அடிச்சு அறிவு கட்டவனே, நாங்களா இருக்க போய் அங்க காட்சிய பார்த்த பிறகு உயிரோட திரும்பி வந்திருக்கிறோம், நீ அந்த பார்த்த மாத்திரம் செத்துருப்ப, நீ அங்க அப்படி ஒவ்வொருத்தரும் அப்படி திரகாத்திரமா இறங்குறோம், ஆபா ஆஜான் பகவா இறங்குறாங்க, அவங்க உருவத்தை பார்த்தா திரும்பி வந்திருக்கிறோம், யாருன்னு தெரியலையா எங்களுக்கு அப்படின்னு அபூர் ஆபீஸ் எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. இவங்க உற்சாகம் தாங்க முடியாம அட்ட மலக்குங்க அவங்க அப்படின்னாங்க. அபுலஹப் வந்துச்சு கோபம், உட்டாரு ஒரு அடி யாரு அபூர் ஆபீர் ரதியல்லாஹு தஆலாவ அவங்க ஒத்துருவி விழுந்துடுறாங்க. இதை பார்த்த உமுல் ஃபதல் என்ன பண்ணாங்க, யாரு அப்பாஸ் அலியுடைய மனைவி அந்தம்மா என்ன பண்ணாங்க, இவங்க மூங்கில் குச்சி சரி பண்ணிட்டு இல்லையா, அந்த மூங்கில எடுத்து அறிவு கட்டவன அவருடைய எஜமான இல்லங்கிற தைரியத்தில் அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி பட்டாரன் யார் அடிக்கிறாங்க, அபுலஹப் அடிக்கிறாங்க. அபுலஹப் மண்டை உடஞ்சி போய் அந்த காயத்திலேயே செத்து போயிடறான். அது எங்க நடக்குது, மக்கள் நடக்குது. அது எப்படி செத்தாண்டா சகோதரர்களே, அவனுக்கு ஒரு விதமான அம்மை நோய் மாதிரி வந்து இந்த காய் செப்டி காய் யார் உமுல் ஃபதல் ரலியல்லாஹு அடிச்சு அடிதான் அடிச்சு அடில உடம்பு பூரா காயமாயி உடம்பு பூரா சீலு சகதியமா ஓட ஆரம்பிச்சிருக்கு, யாருமே கிட்ட போகல, அப்படி நாத்தம் எந்த அளவுக்கு என்றால் செத்து போய் பல நாட்களாக அவனுடைய சடல மக்காலே கிடக்குது, அவனுடைய பிள்ளைகள் கூட எடுத்து அடக்கம் பண்ண தயாரா இல்லை. அவன பிள்ளைகள் சொந்தக்காரங்க யாருமே எடுத்து அடக்கம் தயாரா இல்ல. கடைசி எல்லாரும் திட்டுவாங்களே அசிங்கமா பேசுறாங்களேங்கிறதுக்காக பெரிய குழி தோண்டி அந்த குழிக்கு பக்கத்துல உடம்பு எங்க கிடைச்சோ அது பக்கத்துல குழி தோண்டி தூரத்திலே என்ன பண்ண பெரிய கட்டையை வச்சு அப்படி தள்ளி விட்டு அப்புறம் கல்லால அடிச்சு அத்தி போட்டு முன்னாங்க. அது அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அல்லா என்ன பண்ணான், அபுலஹப சாகடிச்சான். சகோதரர்களே, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யார் இழிவுபடுத்துறாங்களோ அவங்களுக்கு நல்ல மௌத்து வந்ததா சரித்திரம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இழிவுபடுத்தியவர்களை அல்லாஹ் நல்ல மௌத்து ஒருபோதும் கொடுத்ததில்ல. அப்படி இழிவுபடுத்துற ஒருத்தன் யாருன்னா இந்த மிர்சா குலாம் அஹமது காதியானி. காதியானி இருக்கிறவங்களே ஒன்றரை மலை தொப்பிக்காரீங்க, இவங்களுடைய தலைவர் இருக்கிற மிர்சா குலாமே, இவன் எப்படி செத்தான் தெரியுமா? இவன் சொன்னா, என்னுடைய காதியான் என்பது புனிதமான ஊர், காதியான் என்பது புனிதமான ஊர், இந்த ஊரை அல்லாஹ் காலரா போன்ற தொத்து நோயிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து விட்டான் அப்படின்னு அவன் ரூஹானி ஹசன் எழுதி வச்சிருக்கான். அவர் ரூஹானி ஹசன் எழுதி வச்சிருக்கான், காதியான் என்பது ஒரு புனிதமான ஊர், காலரா போன்ற தொத்து நோய்களிலிருந்து அல்லாஹ் இந்த ஊரை பாதுகாத்து விட்டான்னு. கடைசி என்ன ஆச்சுடா சகோதரர்களே, அந்த காலரா அவனுக்கே வந்து டாய்லெட்ல உழுந்து வாயால மலங்கக்கி செத்தான். காலரா நோய் வந்து வாயால மலங்கக்கி செத்தான் மிர்சா குலாமு. ஏன்னா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழிவுபடுத்தியவர்களுக்கு நல்ல முகத்து வந்ததா வரலாறு கிடையாது. அதுக்கு முதல் ஆரம்பம் யாரு? அபுலஹப். இப்படி அபுலஹபுடைய சம்பவம் நடக்குது. மக்கால இப்படி அழகையும் ஒப்பாரியமா இருக்குது. இந்த நேரத்தில் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை என்னன்னு சொன்னா, எந்த போர் முடிஞ்சாலும் சரி, போர் முடிஞ்ச பிறகு ஒரு மூணு நாள் அங்கேயே தங்கியிருப்பாங்க. தங்கி இந்த மூணு நாள் கழிச்சுதான் ரசூல் ஹசன் திரும்புவாங்க. அந்த மாதிரி இங்கேயும் பதில் என்ன பண்ணா, மூணு நாள் தங்கி இருந்து மூணு நாள் கழிச்சு ரசூலா மதினா திரும்ப போறாங்க. திரும்ப போகும்பொழுது, ஏன்னா இதான் முதல் போர், கனிமத்து பொருள் எக்கச்சக்கமா சேர்ந்திருக்குது. என்ன பொருளுங்க? கனிமத்து பொருள் என்ன தெரியுமா? போர்க்காலத்தில் எதிரில் விட்டு ஓடுறாங்களே, அந்த கனிமத்து பொருள் எக்கச்சக்கமா சேர்ந்தது. சேர்ந்த உடனே இந்த கனிமத்து பொருள் யாருக்குங்கிற விஷயத்த சஹாபாக்கள் மத்தியில் கருத்து ஏற்பாடு வந்துச்சு. இந்த கனிமத்து பொருள் யாருக்கு? ஏன்னா முதல் போர், அது சம்பந்தம் எந்த விளக்கமும் ஆயத்தோடு இறங்கல. அதனால யார் வந்து முதல்ல போய் கனிமத்து பொருள் எடுத்தாரோ அவர் சொல்ல, எனக்கு தான் பங்கு, நான் தான் எடுத்தேன் அப்படிங்கிறது. இன்னும் சில பேர் சொல்றாங்க, இல்ல இல்ல, நான் தான் அவனை வெட்டினேன், நான் அவனை வெட்டினதுனால அந்த அவன் போட்டிருந்த அந்த உருக்கு சட்டையை கனிமத்து பொருள் எனக்கு தான். செக்யூரிட்டிக்கு ரசூலாவுடைய கூடாரத்தை பாதுகாத்துட்டாங்கல்ல, அவங்க சொல்றாங்க, நாங்க போட்டு எங்களுக்கு கிடைச்சிருக்கோம்ல, நாங்க இங்க பாதுகாத்தனால எங்களுக்கு இல்லாட என்ன அர்த்தம், எங்களுக்கு உண்டு அப்படிங்கிறாங்க. இப்படி சஹாபாக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு வரும்பொழுதுதான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சூரத்துல் அன்ஃபால் இறக்குறான். சூரத்துல் அன்பால் ஒன்பதாவது அத்தியாயத்தை இருக்கிறான். எஸ் அல்லூனுக்கு அணில் அன்பால் நவியே, அன்பால் கனிமத்து பொருள், கனிமத்து பொருளை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப இந்த கனிமத்து பொருள் யாருக்குரியது, யார் யாருக்கு எவ்வளவு பங்கு, யார் யாருக்கு எவ்வளவு ஷேர் கிடைக்கும் அப்படிங்கறது அல்லாஹ் தெளிவா சொன்னா, அதுக்கப்புறம் சஹாபாக்கள் மத்தியில் என்ன கிடையாது, கருத்து வேறுபாடு கிடையாது. அந்த கனிம சம்பந்தமான வசனங்கள் அப்பதான் இறங்குது. இறங்கின உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு புறப்பட்டு வந்துடுறாங்க. எழுபது செத்து போன அந்த குரேஷியில் அங்கேயே போட்டு புதைச்சிட்டு எழுபது கைதிகள் மட்டும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு எங்க கொண்டு வர்றாங்க, மதீனாக்கு வர்றாங்க. மதீனாக்கு வந்த உடனே இந்த கைதிகளை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை நடக்குது. கைதிகள் என்ன செய்யலாம், இவங்களை ஏதாவது பிணை வாங்கிட்டு விட்டுருவோமா அல்லது கொண்டுடுவோமா, கொலை பண்ணிடலாமா அப்படின்னு ஆலோசனை நடக்குது. ஆலோசனை நடக்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு சொல்றாங்க, யார சொல்லா, இவங்க வந்திருக்கோம் எல்லாமே வந்து நல்லா அறிவாளிங்க, நல்லா எழுத படிக்க தெரிஞ்சவங்க. ரெண்டாவது, இவன் ஊர்ல இவன் எல்லாத்தையுமே நல்லா சொத்து இருக்குது, இவர்ல எல்லாத்தையுமே நல்லா சொத்து இருக்குது. அதனால நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இவன் ஒரு ஆளுக்கு இவ்வளோன்னு சொல்லி பிணைத்தொகை வாங்கிக்கலாம். ஒரு ஆளுக்கு இவ்வளோன்னு சொல்லி பிணைத்தொகை வாங்கிக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கைதியும் நம்முடைய பிள்ளைகள் பத்து குழந்தைகளுக்கு அரபி சொல்லி தரணும், எழுத படிக்க கணக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும். சொல்லி கொடுத்துட்டு இதே பிணையை வச்சுட்டு விட்டுருவோம் அப்படின்றாங்க. யாரு நல்ல அபிப்பிராயம் சொன்னாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, உமர் உங்க அபிப்பிராயம் என்ன? உமர் பார்த்தாங்க, யார சொல்லலாம், இது அறிவு கற்கிறதுக்கோ அல்லது பிணை வாங்கறதுக்கோ உள்ள நேரம் அல்ல, வந்திருக்கும் போல எல்லாம் வங் காஃபிர், சாதாரண சாப்ட்வேர் காஃபிர், ஹார்ட்வேர் காஃபிர், எல்லாம் வங் காஃபிர். இவங்களை நம்ம உயிரோட விட்டா இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, மறுபடியும் போய் என்ன பண்ணுவாங்க, மக்கள போய் அடுத்த பொருள் தயாராவானுங்க. அதனால இவர்களை கொலை பண்ணணும். அது எப்படி தெரியுமா கொலை பண்ணணும், நம்ம முஸ்லீம்கள் யாரெல்லாம் இங்க இருக்கிறோமோ இவங்களை கைதிகள் யார் யார் சொந்தக்காரன் வந்திருக்கானோ அந்தந்த சொந்தக்காரன் அந்தந்த முஸ்லீம் கொலை பண்ணும். அதனால யார சொல்லலாம், அவங்களுடைய உமரதிலான சொந்தக்காரன் ஒருத்தன் வந்திருக்கான், அவனை வந்து என்கிட்ட ஒப்படைய நான் கொள்றேன். அதே மாதிரி அலிரதிலான யார் கொள்ளணும், அலிரதிலானுடைய தம்பி அகீல் வந்திருக்காரு, அலிரதிலான தம்பி அகீல் வந்திருக்காரு, அகீல அலி கொல்லணும், அப்பாச நீங்க கொல்லணும், அப்பாச நீங்க கொல்லணும், அபுபக்கர் அவங்க மகனை கொல்லணும், இப்படி அவங்க அவங்க உறவினர் யார் இருக்கிறாங்களோ அவர்களை கொன்றால் தான் மக்கத்து குறைசிகளுக்கு பாடம் பயிர்க்க முடியும். எப்படி முஸ்லீம்கள் சொந்தம் ரத்தம் பந்தம் எல்லாம் பார்க்கல, அவங்க ஈமானுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த உலகத்துக்கு உணர்த்தணும் யார சொல்லலாம் அப்படின்றாங்க. இந்த உமருக்கு ஒரு வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் இப்படி வெட்டு குத்து தீவிரவாதி இல்லையா, உமர் ரதியல்லாஹுங்கோ தீவிரவாதி, எப்ப பார்த்தாலும் வெட்டணும் குத்தணும், அது எப்படி ஒக்கரமான தீவிரமா, சொந்தக்காரன் சொந்தக்காரன் வெட்டணுமா அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா அங்க என்ன நினைச்சு பாருங்க, உமர் ரதியல்லாஹுடைய ஆலோசனை அவ்வளவு உசிதமா தெரியல ரசூலுல்லாஹ்வுக்கு, ரசூலுல்லாஹ்வுக்கு உசிதமா தெரியல, மத்த சஹாபாக்கள் ஆலோசனை கேட்கறாங்க. கடைசி அவுபக்கர் ரதியல்லாஹு சொல்றது சரியா படுது. ஏன்னு சொன்னா ஆல்ரெடி மதீனத்து மக்கள் ரொம்ப ஏழையா இருக்கிறாங்க, பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப இவங்க மூலமா 70 பேர்த்தையும் ஒரு அமௌண்ட் நினைச்சு அந்த பொருள் மக்காவுக்கு மதீனாக்கு வந்தா மதீனத்து மக்கள் ஓரளவு பொருளாதாரம் நல்லா ஆயிடுவாங்க. ரசூல் அப்படி யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் கல்வியும் கிடைக்கும், கல்வி கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, நம்முடைய சமுதாயத்திலே கல்வியில பின்தங்கி இருக்கிறோம், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோம், இந்த ரெண்டு சரியாயிட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறமே, இந்த ரெண்டு சரியாயிட்டா எல்லாம் சரியாயிடாது, ரெண்டு சரியாட்டும் எல்லாம் சரியாயிடாது. ஏன்னா ரசூல் அப்படிதான் யோசிச்சாங்க, எப்படி கல்வியிலும் பொருளாதாரத்தை பின்தங்கி இருக்கிறோம், அதனால நமக்கு பொருளாதாரமும் கிடைக்குது, என்ன கிடைக்குது, கல்வியும் கிடைக்குது. அதனால அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா சொன்னதே ரசூலுல்லாஹி என்ன பண்றாங்க, முடிவு பண்ணி தீர்ப்பளிச்சாங்க. மறுநாள் உமர் ரதியல்லாஹு வீட்டுக்கு வர்றாங்க, ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரதியல்லாஹு தனியா உட்கார்ந்து குலுங்கி குலுங்கி அழுதுட்டு இருக்காங்க, குலுங்கி குலுங்கி அழுகுறாங்க. இது பார்த்தா உமர் ரதியல்லாஹு ஷாக் அடிச்சாரு, என்ன செய்ய அழுகுறீங்க, அல்லாஹ் நமக்கு ஒரு அழகான கம்பீரமான கண்ணியமான வெற்றி கொடுத்துருக்கான், இப்ப யார் ரசூல் அழுகுறீங்க, என்ன காரணம் சொல்லுங்க, நானும் கூட சேர்ந்து அழுகுறேன், நான் கூட சேர்ந்து அழுகுறேன், என்ன விஷயம் சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமரே ஒன்னால தான் அழுகுறோம் அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணேன், யார் ரசூலுல்லாஹ், நான் என்ன தப்பு பண்ணேன். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உமரே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய அபிப்பிராயத்திற்கு மாற்றமாக நான் முடிவெடுத்ததினால் என்னுடைய முடிவை கண்டித்து அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். அது எப்படி கண்டிச்சானா, ஒரு பக்கத்துல இந்த மரத்தை காட்டுறாங்க, இந்த நிக்கிது மரம், இந்த மரத்தை விட அருகாமையிலே அல்லாஹ்வுடைய அதாப் வந்ததை நான் பார்த்தேன், அல்லாஹ்வுடைய அதாப் வந்ததை பார்த்தேன். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க, 8th ஆயத்துல குர்ஆன் எடுங்க, குர்ஆன் எடுங்க, சூரத்துல் அன்ஃபால்ல 8th அத்தியாயத்துல 68-69 சாரி 67-68 வீட்டில் போய் எடுத்து பாருங்க, 8th அத்தியாயம் சூரத்து அன்ஃபால்ல 67-68 அல்லாஹ் சொல்றான் பாருங்க, மா கானலி நபியின் ஐயக்குன லஹு அஸ்ரா ஹத்தா யஸ்கின ஃபில் அர்த் துரீதுன அர்த் அத்-துன்யா வல்லாஹு யுரீதுல் ஆகிரா வல்லாஹு அஸீஸுன் ஹகீம். ஒரு நபிக்கு அழகு இல்லை, அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான், மா கானல் நபியின் ஒரு நபிக்கு அழகு இல்லை, ஐயக்குன லஹு அஸ்ரா அவருக்கு சில சிறை கைதிகள் அகப்பட்டு சிறை கைதிகள் கிடைத்து ஹத்தா இஸ்கின ஃபில் அர்தி அவர்களை சுதந்திரமா பூமியில நடமாட விடுறது ஒரு நபிக்கு அழகல்ல. புரியுதுன்னு அரத துன்யா, என்ன அற்புமான இந்த உலக ஆசைப்படுகிறீர்களா, அற்புமான இந்த உலக செல்வத்துக்கு அவன் தர 5000 தினாரு 10000 தினாருக்கு ஆசைப்பட்டு பொருளாதாரத்தை மேம்பாடு அடையணுங்கிறதுக்காண்டி இந்த காஃபிரை உயிரோட விட்டீங்களா, வல்லாஹ் யுரீதுல் ஆகிரா ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு ஆகிரத்தில் கூலி தர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான், அல்லாஹ் உங்களுக்கு ஆகிரத்தில் கூலி தர ஆசைப்படுறான் ஆனா நீங்க உலகத்திலே செல்வத்தை ஆசைப்படுறீங்களா, எல்லாவற்றையும் அல்லாஹ் மிகைத்தவன் சொல்லிட்டு அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான், லௌலா கிதாபு மின் அல்லாஹ் சபக்க, அதாவது நீங்க ஆலோசனை பண்ணி முடிவெடுத்ததுனால இந்த முடிவை அல்லாஹ் பொருந்திக்கிட்டான். ரசூலா சொல்றான், இது மட்டும் ரசூலா தன்னிச்சையா இறங்கி எடுத்திருந்தா மிகப்பெரிய அதாபம் வந்திருக்கும் உங்களுக்கு, ரசூலா கண்டிக்கிற அல்லாஹ் லௌலா கிதாபு சபக்க, அல்லாஹ் ஏற்கனவே கைர், அல்லாஹ் ஏற்கனவே முடிவு பண்ணதான் நடக்கும், அப்படித்தானே முடிவு பண்ணதான் நடக்கும், அந்த முடிவின்படி நீங்க ஆலோசனை செஞ்சு முடிவு எடுத்ததுனால, அப்படி ஆலோசனை செய்யாமல் முடிவு எடுத்திருந்தால், ஆலோசனை செய்யாமல் தன்னிச்சையா முடிவு எடுத்திருந்தால், அப்படி அல்லது இப்படி அவங்களை உயிரோட விடணுங்கிறது அல்லாட தகுதியில் இல்லாமல் இருந்திருந்தால், லமஸ்தக்கும் ஃபீமா அகத்தும் அதாபும் அலீம், நீங்கள் செய்த காரியத்தினால் மகத்தான வேதனை உங்களை வந்தடைந்திருக்கும். அதான் ரசூலுல்லாஹி சொல்லிட்டு அழுதாங்க, இதோ இந்த மரத்தை விட பக்கத்தில் அதான் அல்லாவுடைய அதாபம் வந்ததை நான் பார்த்தேன் சொல்லி அழுகுறாங்க. சோதரே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கூற்றுக்கு சாதகமாக 23 இடங்கள் அல்லாஹ் ஆயத்திரங்கள் சொன்ன பாருங்க, அது இந்த இடம் தான், இந்த இடமும் ஒண்ணு. இதுல அன்னைக்கு யாரோ ஒருத்தர் கேட்டாரு, அதுல நீங்க இப்படி சொன்ன உடனே என் நண்பர் ஒருத்தர் கேட்கிறாரு, அப்படின்னா அப்ப அல்லாஹ்க்கே தெரியாதோ? உமர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ்க்கு தெரியுமோ? நிச்சயமா கேட்டேன், சைத்தானா தான் இருப்பான். ஏன்னா உமர் இதுல பார்த்தா யாருக்கு பிடிக்காது? யாருக்கு பிடிக்காதுங்க? சைத்தானுக்கு பிடிக்காது. அப்போ அப்படின்னா உமருடைய மகிமை, உமருடைய மகிமை பெருசாச்சு. அப்போ அல்லாஹ் உமருடைய நாட்டத்துக்கு ஏத்த மாதிரி அல்லாஹ் ஆயத்த இருக்கிறானா? அப்ப அல்லாஹ்க்கே தெரியாதோ? உமர் சொல்லி கொடுத்தா அல்லாஹ்க்கு தெரியுமோ? அப்படின்னா அப்ப எவ்வளவு பேர் சைத்தானா இருப்பான், இப்லீஸா இருப்பான், வெதனாவது பேசுறவனா இருப்பான்? ஏன்னா உமர் இதுல பார்த்தா சைத்தான் உங்களுக்கு பிடிக்காது. உமரதுல எந்த முடிவு பண்ணாலும் சரி, சைத்தான் பிடிக்காது. அந்த அடிப்படையில உமரதி அல்லாஹ்வுக்கு சாதகமா அல்லாஹ் ரபுல் அவன் அபிப்பிராயத்துக்கு சாதகமா ஆயத்திருக்கா? உமரதி அல்லாஹ்வுக்கு ஒரு விஷயத்துல முதன் முதல இறங்கின ஆயத்தது. அப்ப ரசூலுல்லாஹி அழுது, உமரே அல்லாஹ் உங்கள் மூலமா எனக்கு நல்ல விஷயங்களை, நல்ல அபிப்பிராயங்களை சொல்ல வச்சிருக்கான், அதை தொடர்ந்து உங்களுடைய அபிப்பிராயங்களை சொல்லுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்க. உமரதி என்கரேஜ் பண்ணாங்க. அப்படி காபிர்களுக்கு ஏன்னா முடிவு பண்ணிட்டாங்க, அந்த முடிவை மாத்தல. என்ன முடிவ? அந்த பிணைத்தொகை கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு கல்வி கத்து கொடுக்கணுங்கிற அந்த முடிவை மாத்தல. அப்ப அந்த முடிவு படி என்ன பண்ணாங்க, எல்லா காபிர்களும் 4000 தினார், 4000 திருகம், 5000 திருகம் முடிஞ்சது. கொண்டு பிணை கைதி கொண்டு வராங்க, பிணைத்தொகை. அந்த பிணை கைதிகளை ஒருத்தரா யார் நிக்கிறாண்டா? அபுல் ஆஸ் நிக்கிறாரு. இந்த அபுல் ஆஸ் யார் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹுத்தனுடைய கணவர். ரசூலுக்கு யாருங்க மருமக? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மத்த மகள்லாம் வந்துட்டாங்க, ஜைனப் மட்டும் வரல. ஏன்னா அபுலாஸ் வந்து அவரை இஜர செய்ய விடல, அவர் காபிராதான் இருக்கிறாரு. அவர் பதிலுக்கு போறது அவரு கைதியா நிக்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹி சொன்னாங்க, என்னப்பா என்ன கொண்டு வந்திருக்கிற, பிணைத்தொகை எங்க அப்படின்ற உடனே ஒரு தங்க மாலை எடுத்து முன்னாடி வைக்கிறாரு. தங்க மாலை எடுத்து முன்னாடி வைக்கிறாரு. தங்க மாலையை பார்த்து ரசூல் அப்படி கண் கலங்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த தங்க மாலை அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு கழுத்துல கிடந்த மாலை, அவங்களுக்கு சொந்தமான மாலை. அந்த மாலையை அவங்க தன்னுடைய மகளுக்கு அன்பளிப்பா கொடுத்திருந்தாங்க. சொந்தமான மாலையை தன்னுடைய மகளுக்கு அன்பளிப்பா கொடுத்திருந்தாங்க. அந்த மாலையை தான் மகள் என்ன பண்றாங்க, மதினா கொடுத்து அனுப்பிருக்காங்க, தன்னுடைய கணவனுக்கு பிணைத்தொகையா கொடுத்து மீட்டு வரதுக்காண்டி. ரசூலுல்லாஹி பார்த்து அந்த கண்களைங்கிறாங்க, கண்களை எடுத்தாங்க. சஹாபா கிட்ட கேக்குறாங்க, இந்த மாலையை நான் வாங்க விரும்பல, பிணையா வாங்க விரும்பல, இவரு திரும்ப கொடுத்துடலாமா அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி செஞ்சா யாரும் அப்செக்ஷன் பண்றது இல்லங்க. இருந்தாலும் ரசூலுல்லாஹி அழகா என்ன பண்ணாங்க, அபிப்பிராயம் கேக்குறாங்க. கேட்டு சொன்னாங்க, சொன்ன உடனே ஆமைய அரசுல விட்டுருங்க அரசு உடனே அவர்கிட்ட சொல்றான், இந்த மாலை தர வேண்டாம், ஆனா தயசு என் மகளை ஊருக்கு அனுப்பி, மதினாக்கு அனுப்பி விட்டுரு. என் மகன் அங்க இஸ்லாத்தை ஏத்து ஈமான் கொண்டு தினம் தினம் செத்துட்டு இருக்கா, தயசு நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காட்டா நல்லபடியா கூட்டுவா, நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாலும் என் மகள் என்ன பண்ணு, அனுப்பி விட்டுரு மக்கா மதினாவுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சரின்னு ஒத்துட்டு போயிடுறாரு. போன உடனே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, அவரோட ஜைத் இப்னு ஹாரிஸா, தன்னுடைய வளர்ப்பு மகன் ஜெயித் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அனுப்பி வைக்கிறாங்க கூட்டுறதுக்காண்டி. சகோதரர்களே, அவங்க போய் கூட்டு வந்த சம்பவம் ரொம்ப ஒரு உணர்ச்சிமயமான சம்பவம், எந்த ஒரு கல் நெஞ்ச கூட கரைய செய்யும் அப்படிப்பட்ட சம்பவம். ஏன்னா அங்க போய் கூட்டு வர்றதுக்காண்டி இவர் ஏன்னா ஒத்துக்கிட்டாரு, அபுல்லாஸ் ஒத்துக்கிட்டாரு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி. அங்க போன குடும்பத்துல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அதான் ஜெயினப் அனுப்பக்கூடாது, ஜெயினப் அனுப்பக்கூடாது. அபு சுஃபியான் என்ன பண்றாரு, அவர் ஒத்த கால நிக்கிறாரு, அதெல்லாம் அனுப்பக்கூடாது, அதெல்லாம் அர்த்தமே கிடையாது அப்படி கடுமையான அப்செக்ஷன். அப்போ அதையும் மீறி அபுல்லாஸ் என்ன பண்ணிடாரு, நம்ம கொடுத்த வாக்குறுதி ரசூலுல்லாஹ் எவ்வளவு கண்ணியமா நம்ம நடந்துகிட்டாங்க, அதனால நம்ம வந்து அவங்களுடைய மகளை அவங்களோட அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹுவையும் அவங்களுடைய 2 வயசு குழந்தையும் என்ன பண்றாங்க, நடுராத்திரில யாருக்கு தெரியாம குதிரையில ஏற்றி அனுப்பி விடுறாங்க. அப்போ ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹு 3 மாசம் கர்ப்பமா இருக்கிறாங்க, 3 மாசம் கர்ப்பமா இருக்கிறாங்க. அப்போ ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹு ஜெயித் இப்னு ஹாரிஸா கூட்டு வராங்க. கூட்டு மக்கத்து குரேஷியில காபி பாத்துறானுங்க, பாத்துட்டு எங்களுக்கு முகமது இவ்வளவு பெரிய இழிவை ஏற்படுத்திட்டு அவர் முகம் மட்டும் சலாமத்தாங்க இருந்து போறதா, நாங்க போக மாட்டோம்னு சொல்லி என்ன பண்றான், அவங்க ஏறி வந்து ஒட்டகத்துடைய காலை ஓங்கி அடிக்கிறான், ஒட்டகம் அப்படியே சரிஞ்சிருது. சரிஞ்ச உடனே ஜெயினவர் கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்த உடனே அவனுக்கு கர்ப்பம் கலைஞ்சிருது, 3 மாசம் கர்ப்பம் கலைஞ்சிருது, கலைஞ்சி ரத்தமா ஓடுது. அந்த நேரத்துல அந்த சம்பவத்தை பத்தி ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி சொல்லும் சொல்றாங்க, சுப்பத் அலைனல் மசாயிபுல் லவ் அன்னஹா சுபத் அலல் லயாலி சுபத் அலல் நஹாரி சிறுன லயாலியா சுபத் அலல் நஹார் சுபத் அலைனல் மசாயிபுல் லவ் அன்னஹா, எங்கள் மீது எவ்வளவு வேதனை சொரியப்பட்டது என்றால், ரசூலுல்லாஹி அலைஹி மகள் என்ற ஒரே காரணத்திற்காக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக, சுப்பத் அலைனல் மசாயிபுல் லவ் அன்னஹா, எங்கள் மீது முசீபத்துகளையும் வேதனைகளையும் சோதனைகளையும் அப்படியே அள்ளி சொரியப்பட்டது. எந்த அளவுக்கு என்றால், அந்த முசீபத்துகளை சுப்பத் அல நஹாரி சிறுன லயாலியா, அந்த பகல் நேரத்தின் மீது, பகலின் வெளிச்சத்தின் மீது அந்த வேதனைகளை போடப்பட்டால் பகலும் கூட இருளாக மாறிவிடும். பகல் கூட வேதனை தாங்க முடியாம என்ன மாறிடும்,
இருளா மாறிவிடும்.
அவ்வளவு மோசமான வேதனைகள். அவர் நீண்ட கவிதை, அவங்க பின்னாடி அந்த வேதனை நினைச்சு நீண்ட கவிதை பண்றாங்க. அதனுடைய முதல் வரி இப்படி ஆரம்பிக்கும். அவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகு ஜீன பிரதி எல்லாத்துல எங்க சேர்ந்தாங்க, மதினாக்கம் சேர்ந்துட்டாங்க. இந்த நிலையில அந்த கைதிகளை பாக்குறாங்க. பார்க்கும்பொழுது அங்க சுஹைல் இப்னு அம்ருங்கிறவர் இருக்கிறான். சுஹைல் இப்னு அம்ருங்கிறவர் இருக்கிறான். இவன் யாருன்னா நல்ல பேச்சு திறமை உள்ளவன். யாரை பேச்சாலும் அப்படியே அட்ராக்ட் பண்ணிடுவான், ஈர்த்துருவான். நல்ல பேச்சு திறமை உள்ளவன். அப்போ உமர் இதுல வராங்க, அடே நீயா, நீமா வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்க. யார சொல்லுதா, இவன் ஓவரா பேசுறவன், இவன் பேசி பேசி எல்லாத்தையும் மயக்கிடுவான். அதனால இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்டா, அவன் முன் பல் ரெண்டையும் தட்டிடு, எனக்கு பெர்மிஷன் கொடுங்க, இனி பேச முடியாத அளவுக்கு அந்த முன்பல தட்டினாயிடும், காத்தா அவன் புசு புசுன்னு ஒழுங்கா பேச முடியாது. அதனால இவன் ரொம்ப நாவன்மை உள்ளவன், அந்த ரெண்டு முன்பல்லை தட்டிடுறேன், எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹி நாங்க இல்ல உமரே, உறுப்புகளை சிதைப்பதற்கு இஸ்லாத்துல இடம் இல்ல, நாளைக்கு அல்லாஹ் நம்ம பதில் சொல்லி ஆகணும், அதனால செய்ய வேண்டாம் அப்படின்னு ரசூலுல்லாஹி உமர் அல்ல தடுத்துறாங்க. சரி, இதெல்லாம் முடிஞ்ச சகோதரர்களே, மதினாவிலே மக்கத்து இதே யூதர்கள் எல்லாம் முதல்ல நம்பவே இல்ல ரசூலா இவ்வளவு பேர் நம்பினா, இவ்வளவு பேர் வெற்றி வச்சிருந்தோடனே அப்புறம் ரசூலா கிடைச்ச வெற்றியை பார்த்த உடனே யூதர்களுடைய மனோல ஒரு மாற்றம் ஏற்படுது. மதினா எங்கும் மாஷா அல்லா சந்தோஷம், வெள்ளம் புரண்டு ஓடுது, அல்லாவுடைய மார்க்கம் தலை தொங்குது, அல்லாவுடைய மார்க்க பணி தாவா பணி ரொம்ப வேகமா நடக்குது. முஸ்லீம்களுக்கு அல்லாவுடைய உதவி நினைச்சு சந்தோஷம் மகிழ்ச்சி கும்பாலம் இப்படி இருக்கிறாங்க. இந்த இது நடக்கிறது ஹிஜ்ரி 2nd ரமலான் மாதத்துல. இந்த ஆண்டில் தான் ரமலானுடைய நோன்பு பரலாக்கப்பட்டுச்சு. இந்த 2nd ஆண்டு தான் ரமலானுடைய முதல் வருஷம் முதல் நோன்பு பரலாக்கப்பட்டுச்சு. இதே ஆண்டு தான் ஜக்காத்து பரலாக்கப்பட்டுச்சு. அந்த ரமலான் எது ஜக்கா எது பரலாச்சு, ஏன் சாவாக பணம் வந்துருச்சு, கனிமத்து பொருள் வந்துச்சு இல்லையா. இப்ப அல்லாஹ் என்ன பண்ணா, ஜக்காத்த கடமையாங்க. அதனால இவங்க ஜக்காத்து வாங்குற மாதிரி இருந்தாங்க. இப்ப இவங்களுக்கு கனிமத்து பொருள் வந்து ஒரு வசதியான உடனே அல்லாஹ் என்ன பண்ணா, ஜக்காத்த கடமையாக்கிட்டான். அது மாதிரி சதக்கத்தில் சித்திர என்று சொல்லக்கூடிய ரமலான் பெருநாளைக்கு சித்திரா கொடுப்போம் இல்லையா, அதனால அந்த சித்திராவும் கடமையாயிடுச்சு. ரமலான் முடிஞ்ச உடனே ஹிஜ்ரி 2nd தான் முதல் பெருநாள், சவ்வால் பிறந்த உடனே முதல் நோன்பு பெருநாள் கடமையாக்கப்பட்டுச்சு. இந்த பதில் போர் முடிஞ்ச உடனே நோன்பு பெருநாள் கடமையாக்கப்பட்டதுனாலதான் அந்த முதல் ஆண்டு நோன்பு பெருநாள் சஹாபாக்களுக்கு பெரிய கொண்டாட்டமா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனாலதான் அந்த பெருநாளுடைய தக்பீர்ல அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்துனு அந்த திக்ர்ல அதிகமாக முடிஞ்சாங்க. அது மட்டுமல்ல, லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா அல்லாஹ் அவனை தவிர தனித்தவன் யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுடைய வாக்குறுதியை உண்மைப்படுத்தி விட்டான், ஓ நஸர அப்தா தன்னுடைய அடியானுக்கு அவன் உதவி செய்து விட்டான், ஓ ஹஸமல் அஹ்சாப வஹதா அவன் தனித்த நிலையில் இந்த மிகப்பெரும் படைகள் எல்லாம் அவன் வெற்றி கொண்டு விட்டான். இந்த திக்ர் எப்ப வந்துச்சு, இந்த பெருநாள் ஓதுறமே லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா வ ஸதக வஹதா வ நஸர அப்தா வ அஸ்ஸ ஜுண்டா வ ஹஸமல் அஹ்சாப வஹதா என்ற இந்த திக்ர், அந்த பத்ர் போர் முடிஞ்ச உடனேதான் அந்த ஷவ்வால் மாதத்திலே சஹாபாக்கள் சந்தோஷமா அல்லாஹ்வுடைய செய்கையையும் அல்லாஹ்வுடைய ஆற்றல் நினைச்சு சந்தோஷமா தக்பீர் சொல்றாங்க. அந்த தக்பீர் தான் சகோதரர்களே இன்று வரைக்கும் பெருநாள்ல தக்பீர் சொல்லக்கூடிய முறையை உருவாக்கிச்சு. இன்னொரு பெருநாள்ல சொல்றவன் என்னடா இது, நாம நினைக்கலாம் சில சமயம் நம்ம தான் அர்த்தம் விளங்காது, ஏதோ ஒரு கும்பலோட கோஷம் போட்டு போயிடுவோம், அர்த்தம் விளங்கி பார்த்தா அது என்ன இது, அல்லாஹ் தன்னுடைய அடியாருக்கு உதவி செய்து விட்டான், வாக்குறுதியை பூர்த்தி செய்து விட்டான், அவன் எதிரியுடைய படையை வென்று விட்டான், வஹத ஜுண்டா தன்னுடைய படைக்கு தன்னுடைய படையை கண்ணியப்படுத்தி விட்டான், எதிரியுடைய படையெல்லாம் திக்குமுகாட வச்சுட்டான். எப்ப அல்லாஹ் திக்குமுகாட வச்சான் அப்படி நமக்கு சந்தேகம் வரலாம். ஆனா இது நடந்தது எப்போ, பதில் போர் முடிஞ்ச உடனே சஹாபாக்கள் அந்த பதில் போரை நினைவுறுத்த விதமா தான் இந்த திக்ர இந்த தஸ்பீஹை அதிகமதிகமாக அவங்க பெருநாள்ல சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்தா இந்த பெருநாள் வந்துச்சு, பெருநாள்ல தக்பீர் சொல்லக்கூடிய முறை வந்துச்சு. அதனால சகோதரர்களே, நாமளும் பெருநாள்ல தக்பீர் சொல்லும் போது ஏதோ கும்பலோட கோஷம் போடலாம், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படி போட அப்படி தக்பீர் சொல்லாம இந்த உணர்வோடு பதில் போன சகாபாக்களுக்கு எப்படிப்பட்ட வெற்றியை கொடுத்தானோ அந்த பதில் போன சகாபாக்கள் அல்லாவுடைய குதிரத்தையும் அல்லாவுடைய வல்லமையும் நினைச்சு எவ்வளவு உணர்வுபூர்வமா அவங்க தக்பீர் சொன்னாங்களோ அந்த மாதிரி தக்பீர் நாம எங்க சொல்லணும், பெருநாள்ல சொல்லணும். ஹயர் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இதோட இந்த பதில் போர் முடிவுக்கு வந்துச்சு. பதில் போர் முடிஞ்ச உடனே அடுத்த கட்ட குறைசிகளுடைய திட்டம் என்ன ஆச்சு, குறைசிகள் என்ன பிளான் பண்ணாங்க அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இல்ல அடுத்த பயான்ல பார்ப்போம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசணுமோ எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமர்சியோட தௌஃபீக் தருவானாக.